యోంతస్సుఖాంతరో రామః తదా అంతర్జ్యోతిరేవయః స యోగీ బ్రహ్మ నిర్వాణం బ్రహ్మభూతో అధిగచ్చతి యః అంతస్సుఖః యః యార్ అంతస్సుఖః சுகத்துக்காக வெளி விஷயங்களை நாடுவதில்லையோ, தனக்குள்ளேயே தான் சுகத்தை அனுபவிக்கிறானோ, தன் ஆத்மாவே தனக்கு சுகத்தை கொடுக்கிறதோ, அந்தரா ராமஹா ஆராமஹன விளையாட்டு கிரீட சந்தோஷம். இவையெல்லாம் உள்ளூர் இருக்கிற ஆத்மாவோடையே யார் நடக்கிறதோ, ததா அந்தர்ஜோதி தேவசா அந்தர்ஜோதி, சர்வதா சர்வகாரமும் விஷயத்துக்குள்ளே விஷயத்தில் இல்லாமல் தானே விஷய திருஷ்டி இல்லாமல் ஆத்மாவிலேயே திருஷ்டி வைத்துக் கொண்டிருக்கிறானோ, அந்த ஜோதியின் ஆத்மாவிலேயே திருஷ்டி வைத்துக் கொண்டிருக்கிறானோ யார் யா, ச யோகி அவன்தான் யோகி, பிரம்ம நிர்வாணம் பிரம்மபூதோ அதிகச்சதி, அப்படிப்பட்டதான யோகியானவன் பிரம்ம நிர்வாணம் பிரம்மத்தனத்துல ஒன்றாக போகிறது. தீபம் நிர்வாணத்தை அடைஞ்சதுன்னு என்ன அர்த்தம், தீபமான தனக்குள்ளேயே தான் ஒடுங்கி போச்சு, அந்த தீபமான வேற எங்கேயோ ஜோதி கலந்து வேற எங்கேயோ போகல, தனக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா போய் அந்த சிறிய நுடியிலேயே இறங்கி போச்சு. பிரம்ம நிர்வாணம் பிரம்ம பூதா பிரம்மமாயி அதிகச்சதி அடைகிறான். ஆகையால் யார் ஒருவன் உள்ளூர் இருக்கிற ஆத்மாவிலேயே சுகத்தையும் ஆத்மாவிலேயே விளையாட்டையும் ஆத்மாவனிடத்திலேயே ஜோதி ஸ்வரூபத்தையும் திருஷ்டியும் பெற்றிருக்கிறானோ, அந்த யோகியானவன் பிரம்ம நிர்வாணம் பிரம்மபூதா அதிகச்சதி, பிரம்மபூதனாய் இந்த நிலையை அடைகிறான். இப்ப பார்ப்போம், கதம் பூதச்ச பிரம்மனிஷ்டிதா, பிரம்மத்தனிடத்துல எப்படி இருந்து கொண்டு பிரம்ம பிராப்னோதி இச்சா, எப்படி அடைய போகிறான், யா அந்தஸ்துகஹ அந்தராத்மனி சுகம், சுகம்னா ஆத்மாவில தான் சுகம், மற்ற பதார்த்தங்களில் சுகத்தை அவன் அடைவதில்லை, மற்ற பதார்த்தங்கள் அவனுக்கு சுகத்தை கொடுப்பதில்லை, ஆத்மா ஒண்ணுத்தான் அவனுக்கு சுகத்தை தருகிறது. எஸ்ய சஹ அந்தஸ்துகஹ ததா அந்தரேவ ஆத்மனி ஆராமஹ, ஆராமஹான ஆக்ரீடா, ஆக்ரீடான்னு என்னதான் விஹாரஹா, வேற எங்கேயும் செல்றதில்லை, ஆத்மாவனிடத்திலேயே பார்த்து கொண்டு ஆத்மாவிலேயே ரமித்து கொண்டு ஆத்மாவிலேயே இருக்கிறான். சாதாரணமாக வெளியில் நம்ம அப்படியே காலார போயிட்டு வரோம், வாக்கிங் போயிட்டு வரோம், எங்கேயோ போயிட்டு வரோம், ஆத்திலேயே இருந்த போர் அடிக்கிறதுன்னு சொல்லடோ இல்லையா, அதெல்லாம் கிடையாது, ஆத்மாவனிடத்திலேயே வர ஆனந்தத்தை பெறுகிறான். எஸ் சோஹா அந்தராராமஹா ததைவ அந்தராத்ம இவ ஜோதிஹி பிரகாசா, அந்தராத்மாவனிடத்தில் தான் திருஷ்டி, அந்தராத்மா தான் ஒளியாக இருக்கு அவனுக்கு. எஸ்ய சஹா அந்தர்ஜோதிரேவா, யஹா ஈதிருஷா, யார் எப்படி இருக்கானோ சஹா யோகி, இப்படிப்பட்டதான யோகியானவன். இந்த இடத்துல யோகின்னு சொன்னா கர்மயோகின்னு அர்த்தம் பண்ணப்படாது, கர்மயோகின்னு அர்த்தம் பண்ணப்படாது, கர்மயோகி என்ன அந்தராத்மத்துவம் வராது. யாரு அந்தராராமனாக இருக்கானோ, அந்தர்ஜோதியா இருக்கானோ, அந்த சுகனா இருக்கானோ, அவன் பிரம்ம நிர்வாணத்தை அடைகிறவன், அவனுக்கு வெறும் கர்மாவை பண்றவன் இல்ல. ஆகையால் சஹ யஹா ஈத்ருஷஹா சஹா யோகி, பிரம்மஜானி சந்நியாசி, பிரம்ம நிர்வாணம் பிரம்மணி நிர்வதிம் மோட்சம், பிரம்மத்தினிடத்துல மோட்சத்தை. இஹ ஜீவந்தேவ பிரம்மபூத சன், உயிரோடு இருக்கும் பொழுதே பிரம்மபாவத்தை அடைந்து அதிகச்சதி பிராப்னோதி, ஏதோ எப்பவோ மரணானந்தரம் அடையிறதுன்னு இல்லை, இங்க உயிரோடு இருக்கும் பொழுதோ அந்நிலையை அடைகிறான். சஹா யஹா ஈத்ருஷா சஹ யோகி பிரம்ம நிர்வாணம் பிரம்மணி நிர்வதிம் மோட்சம், பிரம்மத்தினத நிர்வதியை மோட்சத்தை. இஹ ஜீவன்னேவா, இந்த இடத்துல ஜீவன் முக்தி சொல்றது, ஜீவன்னேவா உயிரோட இருக்கும் பொழுதே பிரம்மபூதஹாசன்னு பிரம்மபாவத்தை அடைந்து, உயிரோட இருக்கும் பொழுது பிரம்மபாவத்தை அடைத்துக்குதான் ஜீவன் முக்தின்னு பேர். இந்த ஜீவன் முக்தி என்கிறது அத்வைதத்துக்கு ஒரு ஸ்பெஷல் அசாதாரணமான ஒரு அம்சம், வேற மற்ற தர்சனக்காரோட ஒத்துக்கலை இது. மரணானந்தரம் சரீரம் விழ விழுந்துதான், விழுத பிறகுதான் மோட்சம்ங்கிறார் அத்வைதத்துல. உயிரோட இருக்கும் பொழுதே இந்த ஞானத்தை அடையலாம், ஆனந்த அனுபவம் அடையலாம்னு சொல்றோம். அதான் ஜீவன்
கிளியரா சொல்லியிருக்காரு, ஜீவன் முக்தி உண்டு, சங்கர சொல்லி ஏன் சிலவாசியோ போஸ்ட் சங்கர சங்கருக்கு அப்புறம் வந்தாலும் ஒன்று ரெண்டு பேர் ஜீவன் முக்தி ஸ்டேஜிலே நிறைய தேகம் தான் சொல்றான் அஞ்சு கிழக்கிறா சொல்லியிருக்கா இருக்குன்னு
போஸ்ட் சங்கரான்னு சொல்லப்படாது. அத்வைத சித்தாந்தத்துல எங்கேயும் எல்லோரையும் ஜீவன் முக்தியை ஒத்துருக்கும். ஜீவன் முக்திங்கிறது உபனிஷத் சொல்றது சத்யதாவதேவ திரம் யாவன்ன விமோட்சே அததம் பத்தே அப்படின்னு அவன் அது வரைக்கும் தான் காத்து கொண்டிருக்கான். எது வரைக்கும் சரீரம் கேழ்வழியோ சரீரம் கேழ்வழி பிறகு நம்ம சத்தம் பத்தியா அடைகிறான் அப்படின்னு சாந்தோக்கிய உபனிஷத் சொல்லியிருக்கு. அதே வித சச்சுடகா அச்சுடகிவா அப்படின்னு சொல்லியிருக்கு. பகவத்கீதையில ரெண்டாம் அத்தியாயத்துல சித்த பிரஜா லட்சணமும் பன்னெண்டாவது அத்தியாயத்துல பக்த லட்சணமும் பதினாறாவது அத்தியாயத்துல குணாதீத லட்சணமும் சொல்லப்பட்ட ஜீவன் முக்தனை பத்தி சொல்றது. அதே போல யோக வாசிஷ்டத்துல அத்தியாஸ்திரமிங்கிற பேர்ல ஜீவன் முக்தனை பத்தி பேசுறது. ஆகையால் அத்வைத சித்தாந்தத்துல எல்லா இடத்துலையும் ஜீவன் முக்தியை ஒத்துட்டு, ஆனால் அந்த ஜீவன் முக்தி ஒத்துக்க வேண்டியதான நிர்பந்தம் என்ன? ஒத்துக்காத போனா என்ன ஆயிடுது உங்களுக்கு? அது ஏன் ஒத்துக்கணும் அப்படின்னு சொன்னேன்னா, கட்டோபனிஷத்துல என்ன சொல்லியிருக்கு? ஞானியா இருக்கவன் சொன்னாதான் அவரோட சாட்சாத்காரம் வரும். ஞானியா இருக்கிறவன் உபதேசம் பண்ணினாதான் அவரோட சாட்சாத்காரம் வரும் அப்படின்னு சொல்லு. அனன்ய புரோக்தே கதிரத்ர நாஸ்தி அணு அணி யான்ஹி அயம் அணு பிரமாணாத் அப்படின்னு சொல்லிட்டு, அது அனன்யனாக யார் இருந்து கொண்டு ஞானியாக யார் இருக்குன்னு சொல்றானோ அவன் சொல்ற வார்த்தையிலிருந்தான் புரியும் ஆத்ம தத்துவம் அப்படின்னு. அப்ப ஞானியா இருக்கிறவன் ஜீவன் முக்தனா இருக்கிறவன் வேணும், சம்பிரதாயத்துல வேணும். இல்லைன்னா சம்பிரதாயத்துல சம்பிரதாயம் விச்சேதத்தை அடைஞ்சிருக்கும். ஆகையால் ஜீவன் முக்திங்கிற கான்செப்ட் அவசியம் ஒத்துண்டு ஆகணும். இது இந்த சித்தாந்தம். ஆனா நியாய மதத்திலேயோ வைசேஷிக மதத்திலேயோ சாங்கியத்திலேயோ யோகத்திலேயோ மீமாம்சையிலேயோ இதர தரிசனக்காரர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை ஜீவன் முக்தியை. மற்றவர்கள் ஒத்துக்கொள்ளலையே நீங்க கேட்கப்படாது. வைஷ்ணவ சித்தாந்தத்திலையும் துவைத்த சித்தாந்தத்திலையும் அவ முக்தி என்றால் பரம முக்தி, அந்த பரமலோகத்தை கோலோகத்துக்கோ வைகுண்டத்துக்கோ செல்வதுதான் முக்தின்னு அவ ஒத்துன்றிருக்காளே தவிர இந்தூர்லயே சரீர தியாகம் முக்தின்னு அவ ஒத்துக்கிற. ஆகையால் அவால இங்க கணக்கில் சேர்த்துக்கல. நீங்க சொல்லக்கூடியதான போஸ்ட் சங்கரான் சில பேர் சொல்றாளே சங்கரவிசாரிய கருத்தான், அவள்லாம் என்ன சொல்லிருக்கா, இந்த ஜீவன் முக்திங்கிறது உங்க திருஷ்டி இல்லையா அவன் திருஷ்டி இல்லையா? ஜீவன் முக்தனா இருக்கிறவன் ஞானியா இருக்கிறவன் அவன் நான் ஜீவன் முக்தன், நான் உயிரோட இருக்கேன், நான் எல்லாத்தையும் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறானா, இல்ல உங்க திருஷ்டியில் அவன் ஜீவன் முக்தனா, எப்படின்னு விகல்பம் பண்ணிட்டு ஜீவமுக்தி சாஸ்திரங்கிறது அர்த்தவாதம். நிஜமான முக்தினா ஞானம் வருவதுதான். சரீரம் இருக்கா இல்லையாங்கிறத பத்தி கவலை இல்லை, ஏன்னா அவனுக்கு அந்த கணத்திலிருந்து சரீரம் தெரியல. இப்ப சினிமாவை பார்க்கும் பொழுது சினிமாக்குள்ள இருக்கிற பொருள் எல்லாம் பொய் என்று நீங்க அறிந்து கொண்டு தானே பார்க்கிறேன். அங்க இருக்கிறது நிஜமா இருக்குன்னா பாக்குறாள், அங்க நிஜமா இருக்குன்னு சொன்ன ஓடினா வந்துடணும். நீங்க புலி சிம்மம் இருந்ததுன்னா ஓடி வரணும், வரல, ஆனந்தமா இருந்துட்டு சம்மந்து சிரிச்சுட்டே பார்த்துட்டு இருக்கேன். அப்ப என்ன உங்களுக்கு அது மிச்சா என்று தெரியும். அதே மாதிரிதான் தன்னுடைய சரீரமோ உலகங்களோ இதெல்லாம் பொய் அப்படிங்கறத அவன் நல்லா புரிந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு அந்த ஜீவன் முக்தனுக்கு தன் சரீரத்திலேயோ அல்லது மற்ற பதார்த்தங்கள்லயோ ஆசைகள் இல்லை. ஆகையால் அவனுக்கு ஜீவன் முக்தன்னு சரீரம் இருந்தாலும் இல்லாத போனாலும் ஒரே கணக்கு தான் அவனுக்கு. நமக்கெல்லாம் எப்படின்னர் ஞானிங்கிறார், நம்ம மாதிரி சாப்பிடுறார், தூங்குறார், போறார், எல்லாரோடையும் பேசுறார். என்ன ஞானியா இருந்தாலும் இது இருக்கு. ஆகையால் ஜீவத்தா அவன் முக்தியும் அடைஞ்சிருக்கான் அப்படின்னு நாம சொல்லிட்டு இருக்கோம். விவகாரம் ஜீவன் முக்திங்கிறது ஜீவன் முக்தனுடைய நிலையில ஜீவன் முக்தி இல்லைங்கிறது சட்டேபாரியர் சொல்லிருக்க. அவனே தவிர ஜீவன் முக்தி சாஸ்திரமானது சிரவண விதிக்கு அர்த்தவாதம் என்று அவாடிய ஒரு கட்சியை தவிர ஜீவன் முக்திங்கிறது இல்லைங்கிற விவகாரம் இல்லை. ஏன்னா உபனிஷத்திலையும் ஸ்மிருதியிலையும் விஷ்ணு புராணத்திலையும் வாசிஷ்ட ராமாயணத்திலையும் இவையெல்லாம் ஜீவன் முக்தி பத்தி விஸ்தாரமாக சொல்லியிருக்கு. அது கான்ட்ரடிக்ஷன் தான். ஜீவசப்தத்துக்கு என்ன அர்த்தம்? பிராணதாரணேன்னு அர்த்தம். முக்தின்னு என்ன அர்த்தம்? விவேகம். அந்த ரெண்டு வார்த்தையும் சேர்த்து வச்சல எப்படிங்கிறார்.
அந்த
வார்த்தையில கான்ட்ரடிக்ஷன் இருக்குன்னு சொல்லாமே தவிர அவன் ஞானி, ஞானிக்கும் கொஞ்ச நாள் சரீரம் உண்டுங்கிறத யாராலும் சொல்ல முடியும், மறக்க முடியாது. அவ்வளவு அந்த ஜீவன் முக்திங்கிற வார்த்தை வேண்டாம் சொல்லுவேன், நான் சொல்லலையே வார்த்தை முக்தியே. அதான் ஜீவன் நேவ முக்தான உயிரோட இருந்தா எப்படி முக்தி, முக்தின்னு விட்டுதான் போகணும், சர்வசங்க சர்வ பரிச்சயத்துக்கு தானே முக்தின்னு பேரு. முக்தின்னு சொல்லிட்டு ஜீவன் பிராண தாரணைன்னு சொன்னா அப்படி ஏதோ ஒன்று சொல்லணும். ஆனா வஸ்துதான் அந்த வேர்டுலயே கான்ட்ரடிக்ஷன் இன் டூ வேர்ட், அதனால அப்படின்னு சொல்ற அவளுடைய அபிப்பிராயம். ஆனா சஞ்சயவாச்சாரியார் சொன்னதான அபிப்பிராயம் என்ன, ஜீவன் முக்தனுடைய நிலையில அவனுக்கு அது இல்லை, நாம ஒருத்தரை பார்த்தா அவன் ஜீவன் முக்தன் அப்படிங்கிறோம். பாமதிக்காரர் பிரகலாதன் ஜீவன் முக்தன்ட்டார், ரொம்ப பேர் வந்து பிரகலாதன் பக்தன் வச்சுட்டு இருக்கோம், ஆனா பிரகலாதன் ஜீவன் முக்தன் சொல்லிட்டார் அவர் பாட்டுக்கு. விவகாரம் என்ன, அது போல இருக்கிறான். அதான் அதனால சஹா ஜீவன்னேவ பிரம்ம பூதா உபனிஷத கடோபனிஷத்துல ஒரு தரம் முக்தியை அடைஞ்சு விமுச்சதே மறுபடியும் முக்தி அடைகிறார் அப்படின்னு சொல்றதுனால அத்ர பிரம்ம சமஸ்னுதே, அத்ர இந்த சரீரம் இருக்கும் பொழுது பிரம்ம சமஸ்னுதே பிரம்ம பாவத்தை அடைகிறார். ஜீவன் முக்தி தான் எப்படி சொல்வேன், ஒவ்வொரு உபனிஷத்துலையும் இருக்கு, நமக்கு வந்து பார்க்கணும். யதா சர்வே பிரபஞ்சந்தே ஹ்ருதயத்யேஹ க்ரந்தயஹ அதமர்த்யோ அமிருதோ பவதி அத்ர பிரம்ம சமஸ்னுதே. பிரதாரண்யகம் நான்காவது அத்தியாயம் நாலாவது பிராமணம், சாரீரிக பிராமணம் என்னத்தான் சொல்ல போறேன், மறைச்சே வைக்க முடியும். விவகாரம் என்னன்னா இந்த ஜீவன் முக்தின்னு பரஸ்பர விரோதமா காணப்படுறது, உயிரோட இருக்கிறதும் அடையிறது முக்தி அடையிறது எட்டுல எப்படி சார் ரெண்டு விரோதமா இருக்கிறது கேட்கலாம் அப்படின்னு வந்தா அர்த்தவாதம்னு சொல்லிட்டார். இது மேல அர்த்தவாதம் இல்ல, நம்ம திருஷ்டியில இருக்கு ஜீவன் முக்தி, அவ திருஷ்டியில ஞானி திருஷ்டியில அது ஒண்ணும் இல்லை. ஞானிக்கு பகல இரவு ராத்திரி சொப்னம் ஜாக்கிரதை எல்லாம் தெரியுமா, அதுக்கு எல்லாம் ஒரே மாதிரி தான். அதனால இதெல்லாம் நமக்கு நமக்கு முடிச்சுக்கணும். காரணம் என்ன, அஞ்சு மணிக்கு எழுந்துக்கணும், ஏன்னா அந்த சூரியன் உதிக்கிறதுக்குள்ள சந்தியாவந்தனம் பண்ணி பண்ணும். நீங்க மித்ரோ தேவத்தை சொல்லணும், சூரியன் பாக்குற பொழுது உங்களுக்கு ஒரு நியமம், அவருக்கு ஒன்றும் கிடையாது. சூரியன் உதிக்கிறதா எல்லாம் நித்யாபூதம்னு தெரியல, இருக்கு வேலை ஒன்றும் இல்லை. அதனால அப்படி அதனால ஜீவன்னேவ பிரம்மபூதா தன்னு அதிகச்சதி பிராப்னோதி லபந்தே பிரம்ம நிர்வாணம் ரிஷய க்ஷிண கல்மஷாஹ சின்னத்வைதாயதாத்மானஹ சர்வபூதஹிதே ரதாஹ. இப்படிப்பட்டதான மனுஷ்யால் ஞானிகள் லபந்தே பிரம்ம நிர்வாணம் பிரம்மபாவத்தை அடைகிறார்கள். அந்த ரிஷிகள் எல்லா பாபமும் போய் சின்னத்வைதாஹ ரெண்டாவது பதார்த்தமே காணப்படாமல் சர்வபூதஹிதே ரதாஹ பிரம்ம நிர்வாணம் இந்தது அப்படின்னு இந்த மோட்சத்தை பத்தி சொல்லியிருக்கேன். இதை நாளைக்கு கவனிப்போம். பிரம்மன் நிர்வத்தை ஒடுங்கி போவது, நிர்வத்தில தனக்குள்ள எல்லாமே ஒடுங்கி போயிடுது பிரம்மத்தை. அந்த தீபம் மலை ஏறதுங்கிற பதில அந்த ஜுவாலையானது இங்க வெளியில போறதோ தனக்குள்ளேயே போறதோ அது